திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகு. சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அத்வாக்கள் என்கின்ற இறைவனை அடைப்பிக்கின்ற வழிகளிலே இறை வடிவமாக மந்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இறைவன் அத்வா வடிவாகவே நமக்கு சாதாரண உயிர்களுக்கு அனுபவ பொருளாகிறான். அதுதான் அத்வான வழின்னு அர்த்தம். அந்த அத்வா வழியிலே அவர் அடைகிறோம். அது தத்துவம், புவனம், வர்ணம், பதம், மந்திரம், கலை என்பனவாகும். இதில் அந்த வர்ணம்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷரங்கள் தான். இறைவனுடைய உடுக்கையிலிருந்து இந்த அக்ஷரங்கள் தோன்றியது என்பதை பற்றி பாணினியினுடைய இலக்கணம் மாகேஸ்வர சூத்திரம் அப்படிங்கிற பகுதி சொல்லப்படுகிறது. அதற்கு அந்த மாகேஸ்வர சூத்திரத்திற்கு நந்தியேஸ்வரர் உரை முதலான உரைகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு விஷயம். ஆக அந்த மாத்ருகா நியாசம் என்கின்ற நாத்திருகை, ரெண்டு விதமான மாத்ருகா நியாசம் இருக்குது. அதில் அந்தர் மாத்ருகா, பகிர் மாத்ருகா என்று பெயர். அதே உள்ளுக்குள்ளே யோக வடிவமாக இந்த உடலை இணைத்து ஆன்மாவிற்கு செய்யப்படுகின்ற இந்த மாத்ருகா நேசமானது அந்தர் மாத்ருகா என்று சொல்லப்படுகிறது. வெளி உடம்பிலே நம்முடைய புற அவயவங்கள் மீது செய்யப்படுகின்ற அக்ஷர நியாசமானது பகிர் மாத்ருகா நியாசம் என்று சொல்லப்படும். இது எதற்காக இங்கே சொல்கிறேன்னா, அந்த அந்தர் மாத்ருகா நியாசம் செய்யும் பொழுது அதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம் அல்லது சகசிராரம் முதலான ஏழு இடங்கள். ஷடாதாரே பரமூர்த்தி சஹசிர தலபங்கஜே குருநாதம் கிருபாமூர்த்திம் ஜபாகுசும சன்னிபம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது என்னன்னு கேட்டால் கிரியாதீபிகைன்னு ஒரு நூல். அதில் சிவாக்ர யோகிகள் அவர் அந்த நூலை கிரியாதீபிகை என்கின்ற அந்த கிரியாதீபிகைங்கிற நூலில், கிரியாபிரம ஜோதிகைங்கிறது அகோர சிவாச்சாரியார் எழுதி செய்தது. இது வந்து சிவாக்ர யோகிகள், சிவக்கொழுந்து தேசிகர்னு சொல்லுவார் தமிழில், சிவாக்ர யோகிகள் அப்படின்னு. அவர் சூரியனார் கோவிலுடைய ஆதீனமாக இருந்தவர். அவர் எழுதியிருக்கார் நிறைய வடநூல்களும் தமிழ் நூல்களும் எழுதியிருக்கார். அதில் அந்த அர்ச்சனா இது எழுதியிருக்கார் அவர். அதில் எழுதும்பொழுது சைவ சந்நியாச பத்ததி, வர்ணாசிரம சந்திரிகை முதலானதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதிய நூல்களில் இந்த அந்தர் மாத்ருகா நியாசமானது கிரியாதீபிகைங்கிற நூலில் வருகிறது. அவர் துவாதசாந்தத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் முதலானவையெல்லாம் கடந்து அந்த துவாதசாந்தம்ங்கிற பெருவெளிக்கு, பிரம்மரந்திரத்திற்கு மேலே இறைவனை தியானிக்கும் பொழுது குருநாதர் வடிவமாகவே தியானிக்கிறார். குருவும் சிவமும் ஒன்றுன்னு கொள்கிறார் அவர். அதை சொல்ல வருகிறேன். அதனால் மூலாதாரத்தில் வந்து விநாயகர், சுவாதிஷ்டானத்தில் பிரம்மா, மணிபூரகத்தில் விஷ்ணு, அநாகதத்தில் ருத்ரன், விசுத்தியில் மாகேஸ்வரன், ஆக்ஞையில் சதாசிவம், பிரம்மரந்திரத்தில் பரமேஸ்வரன். இப்படியாக நம்ம சைவாகமங்கள் நமக்கு அருளி செய்கின்றன. ஆதாரே லிங்கநாபவு ஹிருதய சரசிஜே தாலுமூலே லலாடே த்வே பத்ரே ஷோடசாரே த்விதச தசதலே பாதசார்த்தே சதுஷ்கே வாசாந்தே பாலமத்தே டபகட சகிதே அர் விசர்கேஜ லக்ஷே மத்தியே ஹம்சம் சுதீப்தம் சகல குணயுதம் வர்ணரூபம் நமாமி என்று சொல்லப்படுகிறது. அந்த மாத்திருகாலத்தில் லட்சணம் சிவாகமங்களில் சொல்லப்படுகிறது. அதில் சொல்லும் பொழுது ஆதாரே லிங்கம், மூலாதாரம் லிங்கம், அப்புறம் நாபி அதாவது துப்புள், மூலாதாரே ஆதாரே லிங்க நாபவு ஹிருதயத்தில், ஹிருதய சரசிஜே தாளுமூலே அவருடைய கழுத்து பகுதி, இந்த பகுதியில் ஓசை உருவாகின்ற அந்த பகுதியில், தாளுமூலே லலாடே, லலாடம்ங்கிறது நெற்றி, தாளுமூலே லலாடே இந்த புரூமத்தியை சொல்லணும். இதில் த்வே பத்ரே, இரண்டு தலங்கள், நம்முடைய நெற்றியில் இருக்கக்கூடிய சதாசிவமானவர் இரண்டு தலங்களை உடைய, ஹம்சம் என்கின்ற ரெண்டு தலங்களை உடைய, அல்லது லம்ஷம் என்கின்ற ரெண்டு தலங்களை உடைய பத்மத்திலே அமர்ந்திருந்து நமக்கு ஆக்ஞியை பிறப்பிக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கே ஆக்ஞின்னு பேர். ஆக்ஞாஸ்தானம்னா கட்டளை இடுகின்ற இடம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மூளையை பார்த்தீங்கன்னா ரெண்டு இதழ் மாதிரி ரெண்டு பிரிவாக இருக்குது, சிறுமூளை பெருமூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் அது வந்து ஆக்ஞை. அடுத்ததாக இருக்கக்கூடிய விசுத்தி மாகேஸ்வர ஸ்தானம், இங்கே தான் ஒளி உண்டாகிறது. பேசுகிறதே எல்லாம் பண்ணுறதெல்லாம் நாம் வந்து இதன் மூலமாக தான் செய்கிறோம். அது மனோன்மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அம்பாலை, அதை வந்து ரெண்டு வித உண்மணி, வாக்வாதினி சக்தி சமேதாய மகேஸ்வராயனமாக ஆகவங்களில் சொல்லுவார். ஆகையினால அந்த வாக்வாதினி அப்படிங்கிற சக்தியும் உண்மணிங்கிற சக்தியும் அந்த விசுத்திங்கிற இடத்துல மகேஸ்வரன் உரைகிறார். அப்புறம் ஹிருதயத்தில் ருத்ரம் அவர் வந்து 16 தலங்களை உடைய இடத்துல விசுத்தியில் மகேஸ்வரனும் 12 தலங்களை உடைய பத்மத்திலே தாமரையிலே அந்த தளத்துக்கெல்லாம் அக்ஷரம் இருக்குது. அது அடுத்தது இப்படியே விரிவாக போயின்ட்டுருக்குமேனு பார்க்குறேன். நான் ஆகமங்களை சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்லலாம் என்று இருந்தேன். அதனால் 12 அக்ஷர தலங்களை உடைய ஹிருதயத்தில் ருத்ர வடிவமாகவும் அந்த ஒரே இறைவனை தான் தியானிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே வேறு வேறு ரூபமாக இருக்குது, ருத்ரன் வடிவமாக இருக்குது. அதான் முதல் நாள் சொன்னது மாதிரி நவபேதங்களாக இருக்குது. சிவம் சக்தி, நாதம் பிந்து, சாதாட்சியம், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா என்கின்ற 9 வடிவங்களில் நம்மளுடைய சாத்திர தோத்திர நூல்கள்லாம் நிறைய உதாரணங்கள் இதுக்கெல்லாம் இருக்குது. நம்ம சித்தியாரில் அழகாக பிரமாதமாக நம்ம இவர் சொல்லியிருக்கார், அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார். அதே மாதிரி நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் போய் சென்று நீங்கள் தேடி பார்த்து படிக்கலாம். ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா பேர் தெரிஞ்சவா இருப்பா, அதனால் தெரிஞ்ச விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், ஏதாவது புதுசாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் இவைகளை சொல்கிறேன். அப்படி இது ஆகமம் பண்ணுறவர்கள்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் படித்து சொல்லி மந்திரங்களாக இதை ஞாசம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உணரத்தக்கன, வெறும் படிக்கத்தக்கன அல்ல, படித்து பேசத்தக்கவோ இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணத்தக்கவோ அல்ல, இதெல்லாம் உணரத்தக்கன. இதெல்லாம் நாம் எப்போ உணர முடியும் அப்படின்னா அன்றாடம் செய்து இறையருள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இவற்றையெல்லாம் உணர முடியும். அப்படியாக மூலாதாரத்தில் விநாயகனும், சுவாதிஷ்டானத்தில் பிரம்மாவும், பணிபூரகத்தில் விஷ்ணுவும், அநாகதத்தில் ருத்ரனும், விசுத்தியில் மகேஸ்வரனும், ஆக்ஞையில் சதாசிவனும், பிரம்மரந்திரத்திற்கு மேலே 1000 இதழ் உடைய கமலத்திலே, சகசிராரத்திலேயும், துவாதசாந்த பெருவெளியிலும் சிவபரம்பொருளானவர் சித்திக்கப்படுகிறது, தியானிக்கப்படுகிறார். இதுதான் நம்ம சிவாகம வழக்கம். அந்த சிவாகம வழக்கத்தை ஒட்டியே சொல்கின்ற கிரியாதீபிகை என்கின்ற சிவாகம நூலானது, பத்ததி நூலானது எப்படி சொல்கிறதுன்னா, அவர் ஒரு 18 பத்ததிகளை தவிர நிறைய பேர் நூல் செய்திருக்கிறார்கள். அந்த பத்ததிகளையெல்லாம் தழுவி அது மாதிரி இந்த சிவாகர யோகிகளாகிய நமது ஆதீன முதல்வர் அவர்களும் அவ்வாறு செய்கிறார். அப்படி செய்கின்ற நூலில் அவர் தன்னுடைய பாதசாந்த காலத்தில் அவர் சிவபரம்பரில் வைக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய குருநாதரை சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்திற்காக இதை சொல்லவர். ஆக குருவை சிவமாக கொள்வது எவ்வாறுனா அவ்வாறு அதை சொல்கிறார். அப்படி அந்த நிலை அடையும் பொழுது, அந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம அன்றாடம் செய்கின்ற பூஜை முறைகளை சொல்லும்பொழுது தான் அந்த வர்ணம் வந்தது. அதுக்கு தான் கிருஷ்ணர் இந்த வர்ணாசிரமங்கள்லாம் பற்றி பேசின்னு வரோம். அதனால் அதில் முறைகளை செய்யும் பொழுது, பூதசுத்தியின் பொழுது எல்லோரும் சிவமாக தன்னை பாவித்த பிறகு தான் சுவாமியை பூஜிக்கிறோம், பரமேஸ்வரனை பூஜிக்கிறோம். அதே மாதிரி ஆகம நெறிமுறைகளை சொல்லும் பொழுது நாம் வந்து சிவபுரம் பொருளாகத்தான் எல்லா சுவாமியும் கும்பிட்றோம். அது விநாயகர், முருகன், அம்பிகை, யாராக இருந்தாலும் சரி, சிவாகம வழிபாட்டின்படி ஒரு யாகம் நடைபெறுகிறது என்றால் அந்த யாகத்தினுடைய நடுவன்கண் வேதிகையிலே அமைக்கப்படுகின்ற குடத்திலே அது எந்த தெய்வமாக இருந்தாலும், சிறு தெய்வமாக இருந்தால் கூட, அது சிவபரம்பொருளாகத்தான் சிவாகம பூஜைகளிலே செய்யப்படுகிறது. யாகேஸ்வரனாக அங்கே யார் இருக்காருன்னா பரமேஸ்வரன் தான் இருக்கார். ஒரு ஒரு யாகசாலையிலையும் அந்த 27 கலசங்கள், சப்தவிம்சதி கலசங்கள்னு வச்சுருப்பாங்க. அந்த மேதிகைகளுடைய மேலே பிரதான கலசமும் அதுக்கு வர்த்தனி கலசம் ஒன்று இருக்கும். அதை சுற்றி 8 திருக்கலசங்கள், வித்யேஸ்வர கலசங்கள் இருக்கும். இவைகளை தவிர யாகேஸ்வர கலசம்னு 2 வச்சுருப்பாங்க. இந்த யஜ்ஞ ரட்சகர், யாகத்தினுடைய தலைவனாக அந்த 2 பேர் யாருன்னா பரமேஸ்வரனை தான் சொல்லப்படுகிற பாசுபதாசிரமும் பரமேஸ்வரனும் தான் பூஜிக்கப்படுறார் அந்த இடத்துல. அதனால் எல்லா யாகங்களுக்கும் தலைவனாக ஈஸ்வரன் தான் இருக்கார். அதை வேதம் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுகிறதுனா, ராஜா அத்வரஸ்ய ராஜானம் அப்படின்னு சொல்கிறது பரமேஸ்வரனை. அவக்னே ருத்ரோ அசுரோ மகோத்வகஸ்தம் சர்தோ மாருதம் விரட்சஜீஷிஷே தும்பாதைரருடைர் யாசங்கஜத்வம் பூஷாபி ததப்பா சுனுத்மனா ஆவோ ராஜா ஆவோ ராஜானம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ருத்ரன் தான் எல்லா யாகங்களுக்கும் ராஜா அப்படின்னு சொல்கிறது, பரமேஸ்வரனை தான் சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, ஆத்மா வகந்துகர எஸ் சஜேத சஸ்வேதை ரஸ்வை சஹகே துமத்பிஹி வாதாஜிதைர் பலவத்பிர் மனோஜ வைராயாகி சீக்கிரம் மம ஹவ்யாய சர்வோம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஆவாகன காலங்களில் இந்த வேத மந்திரங்களை சொல்கிறது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் சிலர். அதனால் அதை வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், அவர் ருத்ரனை கூப்பிடுறது மாதிரி இருக்கு அந்த மந்திரம். சர்வன் ஆகிய சர்வேஸ்வரன் ஆகிய இறைவனை எப்படி சொல்கிறது, இறைவனுடைய பெயர்களில் சர்வன் ஒரு பேர் அவருக்கு. அஷ்டமூர்த்தங்கள், எட்டு மூர்த்தங்களுடைய வடிவமாக இறைவன் இருக்கிறான். இந்த எட்டு மூர்த்தங்கள் என்னென்னா, பிருத்திவி என்கின்ற மண், ஜலம் என்கின்ற நீர், அக்னி என்கின்ற நெருப்பு, தேயு என்கின்ற நெருப்பு, வாயு என்கின்ற காற்று, வியோமம் என்கின்ற ஆகாசம், இவற்றை தவிர சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டு மூர்த்தங்களுக்குள்ளும் உயிராக அந்த இறைவன் உரைகிறான் அப்படிங்கிறது நம்முடைய ஆகமங்கள் அஷ்டமூர்த்தங்களாக சொல்கிறது. இந்த அஷ்டமூர்த்தங்களை அட்டமூர்த்தியை அப்படின்னு திருமுறைகள் சொல்லும். இந்த அஷ்டமூர்த்தங்களை அழகாக திருவாசகத்தில் வரிசைப்படுத்தி பாடுவார் மணிவாசகர். ஒரு ஒரு மூர்த்தங்கள் வடிவமாகவும் அந்த இறைவன் இருக்கான். தலங்களுக்கு வருந்துகிறேன். அப்படி அஷ்டமூர்த்தங்கள் வடிவமாக இறைவன் இருக்கிறார். இந்த அஷ்டமூர்த்தங்களுக்கு அதிபதியாக அவரை சொல்லும் பொழுது ஆகமங்கள் சர்வ பசுபதி உக்ர ருத்ர பவ ஈசான மகாதேவ பீம என்று சொல்லும். இதை தான் அர்ச்சனையாக பண்ணுறாங்க. எப்படின்னா பவாய தேவாஜ நமஹ, சர்வாய தேவாஜ நமஹ, ஈசானாய தேவாஜ நமஹ, பசுபதேர் தேவாஜ நமஹ, உக்ராய தேவாஜ நமஹ, ருத்ராய தேவாஜ நமஹ, பீமாய தேவாஜ நமஹ, மகதே தேவாஜ நமஹன்னு அர்ச்சனையாக பண்ணுறாங்க. இதையே சொல்லும்பொழுது அம்பிகைக்கு சொல்லும் பவஸ்ய தேவஸ்ய பத்னி நமஹ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறது வழக்கம். இப்படி இந்த அஷ்டமூர்த்தங்கள் அதற்கு உயிராக அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இவைகள்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. இவைகளை சொல்லும் பொழுது இந்த ஒன்பது குண்டங்கள் அமைத்து யாகசாலை போட்டு நவகுண்டபட்ச வேள்வி, நவகுண்டபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பது வேள்விகள் அமைத்து பெரிய கும்பாபிஷேகங்களில் யாகங்கள் செய்வாங்க இறைவுக்கு. அப்போ அஷ்டமூர்த்தங்கள் தனித்தனியாக ஆராதிக்கப்படுவது தான் அந்த ஒன்பது குண்டங்களுடைய விளக்கம். அதுக்காக தான் அவ்வாறு செய்கிறது. ஏன்னா அவ்வாறு யாகம் செய்யும் பொழுது அந்த அஷ்டமூர்த்தங்களும் பொலிவுறும், இந்த பஞ்சபூதங்களும் சூரிய சந்திரன் ஆன்மாவாகிய எல்லாரும் பொலிவுறுந்தால் தான் இந்த வையகம் வாழும் அப்படிங்கிறது அந்த யாகத்தினுடைய கருத்து இல்லையா. அதனால் இறைக்கு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் அவருக்கு போய் அது சேருவதில்லை. ஏன்னா அவருக்கு போய் நம்ம ஒரு சாப்பாடோ அவருக்கு ஒரு சக்தியோ நாம் யாரும் கொடுக்க போகிறதில்லை. அவர் நீக்கமர நிறைந்த பரம்பொருள், எல்லாமானவர், என் குணத்தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கும்போது ஆனால் அவருக்கு வரம்பில ஆற்றலுடையவர். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எதுவும் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் இறைவனுக்கு செய்வதன் மூலமாக அந்த பலனை நாம் பெறுகிறோம், பலன் பெறுவதற்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஆக இவ்வாறெல்லாம் அற்புதமாக அஷ்டமூர்த்தங்கள் அங்கே பேசப்படுகின்றன. இந்த அஷ்டமூர்த்தி வடிவமாகவும் அந்த இறைவனை அங்கே இருக்கிறார். அந்த இறைவனை நாம் உணர வேண்டும். அவ்வாறு உணர தலைப்படுவதற்கு நமக்கு பூஜை ஒரு எளிய சாதனம். அந்த சாதனத்தை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு பூஜை செய்யும் கண் எந்த பூஜையை பண்ணுறோமோ அந்த வடிவமாக நம்மை அந்த இடத்துல அங்கே சிவபெருமானாக தன்னை தியானித்து பிறகுதான் பூஜை செய்ய வேண்டும். அதாவது பூஜையினுடைய ஆகமங்களை சொல்லும் பொழுது பூஜா சமயத்தில் அந்த அர்ச்சகன் அல்லது ஆச்சாரியன் எவ்வாறு அந்த பூஜையை செய்கிறதுக்கு எந்தெந்த பாவங்களில் என்னென்ன பூஜை செய்யணுங்கிற விஷயங்களை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து இதை பற்றி சொல்கிறேன். சிவோகம் 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 இது பாவையேது அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் சிவமாக பாதி சிவகா அகம், அதுதான் சிவம். அகம்னா நான் சிவம், நான் சிவம், நான் சிவம்னு பாதிக்கணும் அப்படின்னு வருது. அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற கருத்து அங்கே சொல்லப்படுகிறதா இல்லை ஆகம விஷயங்களில்? எத்தேவம் அர்ச்சயித்வாது தத்தேவம் ஆத்மபாவனம் அப்படின்னு ஆகமங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. சிவேன ஸ்தாபிதம் லிங்கம், சைவேன ஸ்தாபிதம் சிவகா இல்லையா. சிவேன ஸ்தாபிதம் சைவம், சைவேன ஸ்தாபிதம் சிவகா. சிவத்தினால தான் சைவம் தவிக்கப்படுது, சைவத்தினால சிவம், சைவர்களாலே துதிக்கப்படும் பரம்பொருள் சிவம் இல்லையா. இப்படி நமக்கு அந்த ஆத்மபாவத்தை சிவபாவமாக பாவிக்கின்ற அந்த நிலையை தான் நாம் நம்ம சமயக்கண் கொண்டு, நம்ம ஆகமத்தினுடைய கண் கொண்டு, நம்ம சித்தாந்தத்தினுடைய கண் கொண்டு பார்க்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அந்த நிலையைத்தான் சொல்கிறது. என்று கொள்ள வேண்டும். அடுத்ததாக தத்துவமசி. தத்துவ வடிவம்தான் நம்முடைய தேகம். நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தத்துவம். தத்துவம்னா வேறு எதுவும் விஷயம் இல்லை. தத்துவம்னா அந்த ஃபிலாசபி, அது ஒரு தத்துவம். இன்னொரு தத்துவம் இருக்குது, அது என்னென்னா 36 தத்துவங்களை நமக்கு ஆகமங்கள் அருளி செய்கின்றன. அந்த 36 வேதாந்தத்திலே சொல்லப்படுகின்ற 96 தத்துவங்கள் இந்த 36 விரிவு தான். அது தனி கிடையாது, நினைத்துக்கக்கூடாது. அதாவது உதாரணமாக இப்போ குணம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது, குணதத்துவாதிரமஹா அப்படின்னு இருக்கு. குணதத்துவாதிபதியே திருத்தேகாதிரமஹா அப்படின்னு அர்ச்சிக்கப்படுறார் பரமேஸ்வரன். அப்படி அந்த குணங்கிற தத்துவம் வந்து 3 குணங்களாக இருக்குது, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படிங்கிற 3 குணமாக இருக்குது. குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆகி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் அவர் தில்லை சிற்றம்பலத்தில் சிவபெருமானை போய் பிரார்த்தனை பண்ணுறார். அங்கே சிற்றம்பலத்தில் அந்த இறைவனை போய் இந்த நடராஜ பெருமானுடைய கூத்தப்பெருமானுடைய திரு உருவத்திற்கு முன்பாக சென்று அவர் அங்கே வணங்கப்படும் பொழுது அந்த உருவத்தை பார்த்து அப்படியே மெய்மறந்து போயிடுறார். ஏன் நின்றுடுறார், அவருக்கு இந்த அன்ன சராச்சரங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே அங்கே தெரியுது. அவருடைய குணங்களெல்லாம் அங்கே ஒடுங்கி சிவபெருமான் மயமாக ஆயிடுறார் அவர் அப்படிங்கிறத அங்கே அந்த பெரிய புராணத்தில் அங்கே சொல்லியிருப்பார் அழகாக. அதில் குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆகி அப்படிம்பார். அந்த சாத்வீக குணமாகிட்டான், ராஜா குணம், தமோ குணங்கள்லாம் மாறி சுத்த சாத்வீகமாகிட்டாராம். வேதம் சொல்லும் பொழுது சுத்த சத்வாகா என்று சொல்லும். அப்படி சுத்த சத்வனாக, சுத்த சாத்வீக வடிவமாக குணத்தில் பேசப்படும். அப்படி குணங்கள்ங்கிறது 3, வாக்குங்கிறது, வாக் தத்துவங்கிறது 4 இல்லையா. வாயு தத்துவம் அப்படின்னு 1 சொல்லிடுவோம் நம்ம. அந்த வாயு தத்துவங்கிறது திசை விதமாக பிரியும், 10 வாயுக்கள் அப்படின்னு. அது வந்து பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன், அப்புறம் நாகன், கிரகரன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு திசை வாயுக்கள். இதை வந்து நம்ம ஆகமங்களில் சொல்கிறது மாதிரி வேதங்களில் சொல்லப்படுகின்றது. பிராணாபானம் யானோ தானாமே சுத்தந்தாம் ஜோதிரஹம் விரபாபி பாப்மா பூயா சங்கஸ்வா தைத்ரோ உபநிஷத்தில் சொல்லப்படுறது, அப்படி வேதங்களில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த இவைகள் பிராணன் முதலான வாயுக்களை ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த திசைவித வாயுக்களும் ஒரு அந்த வாதங்களை குணப்படுத்துறதுல என்னென்ன வாயுக்களில் வேலை செய்கிறது, அதில் உட்கலை பிரிவுகளில் போகும்பொழுது வாதம்னு ஒரு பிரிவாக பிரிச்சுருவாங்க. அந்த வாதத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த மருத்துவ இதில் வாத நாடி, இந்த வாத நாடியில் திசைவித வாயுக்க அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய குணபேதங்கள், அதனால் ஏற்படுகின்ற நோய்கள் அப்படி பிரியும். அப்படி இருக்கிறது. இப்படி இது எல்லாம் சேர்ந்து தான் 96 தத்துவமாக அதில் சொல்லப்படுகிறது வேதாந்தத்தில். ஆனால் சித்தாந்தத்தினுடைய தத்துவம் தான் அடிப்படை. இந்த தத்துவங்கள் 36 3 தத்துவத்துக்குள்ளே அடங்கிடும். அந்த 3 தத்துவங்கள் வந்து ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் ஒரு 7, சிவதத்துவம் ஒரு 5, ஆக கூடுதல் 36 தத்துவங்கள். 36 தத்துவத்தில் சிவதத்துவங்கிறது வந்து சிவம் சக்தி, அதன் பிறகு சாதாக்கியம், மாகேஸ்வரன், சுத்த வித்தை, இந்த 5 தத்துவங்கள் சிவதத்துவம். அதன்பிறம் மாயா தத்துவம், கால தத்துவம், நியதி தத்துவம், கலா தத்துவம், ராக தத்துவம், புருஷ தத்துவம், வித்யா தத்துவங்கள் 7. அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவங்கள் 24. இந்த ஆத்ம தத்துவங்கள் 24 சொல்லும் பொழுது பஞ்சபூதங்கள் 5, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்கள் 5. அதங்களுடைய குணங்களாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் 5, அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் குணங்கள் இருக்குது. மண் வந்து 5 வகையான குணங்களோடு கூடியது, நீர் 4 குணங்களும், மண்ணிடை 5 நீரிடை 4 திருமுறைகளில் இருக்குது. அதெல்லாம் மாற்றி இதை இதிலே உபயோகப்படுத்துகிறாங்க, விசேஷமான தவறான அர்த்தங்களையெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு போக வேண்டாம் நம்ம. ஆக இதுதான் அதுக்கு அர்த்தம். அதெல்லாம் சொல்லப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது நமக்கு ஆகமங்களில். அவ்வாறு அந்த குணங்களாக அங்கே இருக்குது. அவைகளில் நான் பார்க்கும்பொழுது முதற்கண் அது என்னென்ன அதனுடைய பலன்கள் அப்படின்னு கேட்டால் மண்ண சுவை முதல், அதுக்கு 5 குணமுமே இருக்குது. ஆனால் முதல் சுவை மண்ணுன்னா முதல்ல சுவை, அடுத்தது நீர் இல்லை மண்ணுனா மனம் தந்தம், அடுத்தது நீர்னா சுவை ரசம், அடுத்தது நெருப்புனா வடிவம் ரூபம், அடுத்தது வாயுங்கிறதுக்கு வந்து ஊரு ஒளி ஊரு அதாவது உணர்ச்சி, கந்தம் ரசம் ரூபம் ஸ்பர்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊரு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்புறம் ஒளி அப்படின்னா இந்த பெரிய வள்ளி நல்லி போட்டால் என்ன அர்த்தம்னா வெளிச்சம் லைட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ஆகாசம்ங்கிற இடத்துல ஒளி அப்படின்னா இந்த இடையினறிமையை போட்டால் என்ன அர்த்தம், சப்தம்னு அர்த்தம். எங்கே நம்ம சொன்னோமோ இந்த சப்தம் ஆகாசத்திலிருந்து தான் வேதங்கள் பெறப்பட்டன முதல் நாள் உரையின் பொழுது நம்ம பகிர்ந்து கொண்டோம். அந்த முதல் நாள் உரையில் சொல்லப்பட்ட அந்த ஒளி என்கின்றது ஆகாசத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது. ஆகாசம்தான் ஒளியை கடத்துகிறது இல்லவா. அதனால் மண்ணீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஆகிய அஞ்சு பூதங்களும் அதனுடைய குணங்களாக இருக்கக்கூடிய அஞ்சு, அதுக்கு தன்மாத்திரைகள்னு பேர். அதை கந்தம் ரசம் ரூபம் ஸ்பர்சம் சப்தம் அப்படின்னு சொல்லப்படும் சம்ஸ்கிருதத்தில். தமிழில் வாசனை மனம், அப்புறம் சுவை உரு அதாவது ரூபம், அப்புறம் ஊரு, ஊருங்கிறது வந்து உணர்ச்சி ஸ்பர்சம் இல்லையா, ஒளி சப்தம், ஆக ஐந்து. இப்போ பஞ்சபூதங்கள்லேருந்து அவருடைய குணங்களாக இருக்கக்கூடிய அஞ்சு ஆக பத்து. அடுத்ததாக இருக்கக்கூடியது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எனப்படும். கர்ம இந்திரியங்கள்னா செயல்படுகின்ற தொழிற்படுகின்ற கருவிகள், உடம்புல உள்ள கருவிகள். ஞான இந்திரியங்கள்னா தொழிற்படுகின்ற கருவி மாதிரி அறிகின்ற கருவிகள், புலன்கள் அதுகளுக்கு பேர். அறிகின்ற புலன்கள் ஐந்து, தொழிற்படுகின்ற புலன்கள் ஐந்து, கருவிகள் ஐந்து. இது என்னென்னு கேட்டால் ஸ்ரோத்ர சக்ஷு ஜிஹ்வா கிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரோத்திரம்னா காது, மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அறிகின்ற புலன்கள். இதன் மூலமாக தான் உலகத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். கண்ணால் பார்ப்பது இல்லையா, நாத்தால் சுவைப்பது, அப்புறம் மூக்கினால் நுகர்வது, காதினால் கேட்பது, உடலினால் உணர்வது, உணர்ந்தறிவது. இது வந்து தென்றல் காற்று, இது வாடை காற்று, இது வெப்பக்காற்றுன்னு உடல் அறிகிறது இல்லையா. இப்படி இதனுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய அவைகள் ஒரு ஐந்து இருக்கு. அது என்னன்னு கேட்டால் வாக் பாத பாணி பாயு உபஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. வாக் என்கின்றது வாய், அதாவது சாப்பிடுகின்ற வாய், தொழில்படுகிறது இல்லையா. வாக் அப்படிங்கிற இடத்துல வருகின்ற வாய் வந்து வேற நாக்குன்னு வைக்கணும். அங்கே இங்கே வந்து வாக்குங்கிறது வந்து பேசுகின்ற ஒரு உள்ளே எல்லாத்தையும் உள்ள செலுத்துவதற்கான ஒரு ஒரு பகுதி. அதாவது ஒரு கட்டடத்துக்கு போனோம்னா, ஒரு பெரிய கட்டடங்களுக்கு போனோம்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே எப்படி போட்டுப்பாங்கன்னா, இன்னும் ஒரு இடத்துல போட்டுப்பாங்க, அவுட்டுன்னு இன்னொரு பக்கம் போட்டுப்பாங்க. ஒரு பெரிய நூல் நிலையம் இந்த மாதிரி இடங்களுக்கோ வேறு பெரிய கட்டடங்களுக்கோ போனோம்னா, தஞ்சை விடுதி இதுக்கெலாம் போனோம்னா இன்னர்னு ஒரு பக்கம் போட்டுப்பாங்க, அவுட்டர்னு ஒரு பக்கம், இன் அவுட் அப்படின்னு ஒரு ரெண்டு வழி வச்சுருப்பாங்க. அது மாதிரி உள்ளே போகிறதுக்கான வழி வாய், எல்லாத்தையும் உள்ளே செல்லுறதுக்கு. அடுத்ததுக்காக மெயினான வழி, பல வழிகள் இருக்குது, மெயினான வழி வாய். அடுத்ததாக இரண்டாவதாக இருப்பது பாணி, கரங்கள் கைகள், பாதம் செயல்படுகின்ற கருவிகளாக இருக்கக்கூடிய, கை வேலையெல்லாம் செய்கிறது, கால் நடக்க கொள்ள எல்லாத்துக்கும் பயன்படுகிறது. அப்புறம் எருவாய் கருவாய் இந்த இரண்டு, அது பாயு உபஸ்தம்னு பேர். இப்படியாக இந்த எருவாய் கருவாய்னா புரியுது, இந்த புரியலன்னா நல்லா விளக்கமாக சொல்லணும்னா, எருவாய் அப்படிங்கிறது வந்து மலஜல விசர்ஜனம் பண்ணுறதுக்கான பகுதி, கருவாய் அப்படிங்கிறது வந்து உயிர் உற்பத்திக்கான உறுப்பு இல்லையா. இப்படியாக ஐந்து, அதாவது வாய் கை கால் எருவாய் கருவாய் ஆகிய ஐந்து, தன்மாத்திரைகளாகிய குணங்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, ஆக மொத்தம் 20 நாலு அஞ்சு, பஞ்சபூதங்கள் அஞ்சு, தன்மாத்திரைகள் ஐந்து, கருவி கரணங்கள் அதாவது தொழில்படுகின்ற கருவிகள் ஐந்து, அப்புறம் ஞானம் அறிகின்ற ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு அது சொல்லப்படும். கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ஆகிய ரெண்டும் 10, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 20, அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற மனத்தினுடைய வெவ்வேறு பரிணாமங்கள் இதெல்லாம் சேர்த்தா 24 தத்துவம் ஆத்ம தத்துவம்னு பேர். இந்த ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சோ தத்துவம் அஞ்சு எல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள் சொல்லப்படும். அந்த தத்துவத்தை அறிவது தான், தத்துவ தரிசனம் பண்ணுறது தான் இந்த தசகாரி விளக்கங்களில் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அப்படின்னு வரும். அப்படி அந்த தத்துவத்தை அறிவது தான் தத்துவவசி அப்படிங்கிறது. அப்படித்தான் நாம் ஆகம நோக்கில் அந்த வேதத்தை பார்க்கும்போது சொல்லலாம், சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி அப்படிங்கிறது. அடுத்தது அயம் ஆத்மம் பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மிக்கும் அயம் ஆத்மம் பிரம்மாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு அதுக்கு தமிழில் விளக்க சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி பொருள் படுறோம் அப்படின்னு கேட்டால், அயம் ஆத்மா பிரம்மன்னா ஆத்மாவே பிரம்மம்னா நம்ம உயிருக்குள்ள உயிராக உறைவன் இறைவன். இறைவனை சொல்லும் பொழுது ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறதாக செய்தித்தான்னு சொல்லும். எங்கும் எவையும் எரியிருந்தோரும் போல் தங்கும் அவன் தானே தனி அப்படின்னு திருவருப்ப என்கிற நூலில் உமாவதி சிவாச்சாரியார் அருள் செய்கிறார். அது என்ன அப்படின்னா, இது குரல் வடிவமான 100 பாடல்களை கொண்டது. அது சித்தாந்த சாஸ்திரங்களில் முக்கியமானது. அந்த திருவருட்பயன் என்கின்ற நூல் மூலமாக, திருவருட்பயன் என்கின்ற நூலில் எங்கும் எவையும் எரியிருநீர் போல் ஏகம் தங்குபவன் தானே தனி அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எதுக்குன்னா, இதை ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இந்த இதை எடுத்துக்கிறேன். நிறையா இருக்குது அதை சொல்கிறதுக்கு விளக்கங்கள் இருக்குது. அது நிறையா விஷயங்களை இந்த ஒரே விஷயத்துக்கே நிறையா சொல்கிறார் அவர். இது ஏன்னா, இப்போ வந்து வெந்நீர்னு ஒன்று இருக்குது. இந்த வெந்நீருங்கிறது என்ன அப்படின்னா, அதை பிரித்தோம்னா வெம்மை ப்ளஸ் நீர் வெந்நீர்னு வரும். வெம்மை நீருங்கிறது தன்மையானது, அதனால தான் தன்மைனா குளுமையானது, அதனால தன் நீர் அப்படின்னு அதை சொல்கிறோம். தன்மை பொருந்திய நீர், குளுமையான நீர்னு அர்த்தம். இங்கே வெந்நீர் அப்படின்னு சொல்லும்பொழுது வெம்மை ப்ளஸ் நீர், வெம்மை பொருந்திய நீர் அப்படின்னு அர்த்தம். ஆக சுடு நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ அது எப்படி ஒன்றாய் உடனாய் வேறாக இருக்குது அப்படின்னா, வெந்நீர் அப்படின்னு சொன்னால் ஒரே பொருளாக அதை குறிக்கும். நம்ம சுடு தண்ணின்னு வச்சுக்கலாம், ஹீட் வாட்டர், ஹாட் வாட்டர் அப்படி வச்சுக்கலாம். அப்போ அதில் வந்து நீருங்கிற ஒரு பொருள் இருக்குது, வெம்மைங்கிற ஒரு பொருள் இருக்குது. இரண்டும் வெவ்வேறு எதிர் எதிர் துருவமான பொருள்கள், எதிர் வெவ்வேறு விதமான குணங்களை உடைய ரெண்டு பொருட்கள். நீர் நெருப்புனா எப்போது சூடாக தான் இருக்கும், நீருங்கிறது குளுமையாக இருக்கும். இந்த நீர் இந்த நெருப்போடு செய்யும் பொழுது புதுசாக ஒன்று உண்டாக இருக்கும், அது வெந்நீர் இல்லையா. எங்கும் எவையும் எரியிரு நீர் போல் ஏகம் தங்குமவன் தானே தனி அப்படிங்கிற அப்படி சொல்லும் பொழுது, வெந்நீருங்கிற என்று சொல்லும் பொழுது அது ஒன்றாக இருக்கிறது, வெம்மை நீர் என்று பிரிக்கும் பொழுது அது வேறாக இருக்கிறது, அந்த நீருடன் அந்த வெம்மை சேர்ந்தவுடன் உடனாக இருக்கிறது. ஆக ஒன்றாயும் இருக்கிறது, உடனாயும் இருக்கிறது, தன்மைகளின் பொறுத்து வேறாகவும் இருக்கிறது. அதுபோல இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் எங்கும் பரவி விரிந்து காணப்படுகிறான், எல்லாவற்றிலும் கடந்தும் உள்ளும் இருக்கிறான், அதனால் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த இறைவன் ஆத்மாவுக்கு உள்ளே அந்தராத்மாவாக உறைகிறான். ஆக அந்த ஆத்மா உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இங்கே உணரப்படுவதாக நாம் கொள்ள வேண்டும். அதுதான் ஆத்மா பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த வேதத்தினுடைய மகா வாக்கியங்களானது சைவ சித்தாந்த நோக்கிலே சிவாகமத்தினுடைய பார்வையிலே நாம் பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இல்லை அன்பர்கள் அறிய தருகிறோம். பிறகு நேற்றைய விஷயமாக ஒரு விஷயம் நாம் சேர்த்து கொண்டிருந்தோம். அது வந்து என்னன்னு கேட்டால், அந்த யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது நாம் வந்து உயிர்ப்பலி அணை நீக்கிய யாகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். உயிர்ப்பலி இல்லாத யாகங்கள் வந்து இதில் இருந்ததாக நாம் பார்த்தோம். அதை பற்றின விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதில் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்தணர்கள் வந்து உயிர்ப்பலி உடைய யாகங்களை செய்தார்கள். அது 21 யாகங்களில் இருக்கே அப்படின்னு கேட்டால், அந்தணர்கள் யாகம் செய்யும் பொழுது அவங்களுக்காக செஞ்சுட்டாங்க. ஏன்னா யாகம் செய்தல் செய்வித்தல்னு 6 தொழில்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு செய்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தோம். இப்படி செய்யும் பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு பாடல், எவ்வளம் சூடாது விளங்கிய கொள்கை, உருகெழு மிரவில் கடவுள் பேணியர், காலை என்ன சீர்கால் வாய்மொழி, கொண்ட தீயின் சுடரெழுதோறும் விரும்பு மெய் பரந்த பெரும்பெயர் ஆகுதி ஆவுதி என்று சொல்லப்பட்டது. இதை நமது எட்டு தொகை நூல் அப்படிங்கிற நூல்லேருந்து பார்த்தோம். இதில் எவ்வளம் சூழாது விளங்கிய கொள்கைங்கிறது எந்த உயிருக்கும் தீமை செய்யாத கொள்கை அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக யாகம் செய்யும் பொழுது எந்த ஊருக்கும் எந்த உயிருக்கும் தீமை செய்யாத ஒரு யாகத்தையும் உயிர்குலை இல்லாத யாகமும் செய்யப்படும் அப்படிங்கிறது நம்முடைய இது மூலமாக உயிர் சொல்ல உள்ள உயிர்கொலைகள் அமைந்த யாகமும் இருக்கிறது, அதை நீக்கிய எவ்வளவு சூழ உடைய யாகமும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்தணர்கள் இந்த மாதிரி யாகம் செஞ்சாங்க அதனால் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுகின்ற கருத்து மாறானது அப்படிங்கிறதுக்கு, மற்ற எவ்வொரு எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுவிடுகிறாருன்னு நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். எல்லா உயிருக்கும் செந்தன்மை பூண்டுவிடுவர்கள் எப்படி உயிர்கொலைகளை செய்வாங்க, அப்போ வள்ளுவர் சொன்னது பொய்யா இல்லை விஷயம் பொய்யான்னு ஆயிரும், அதனால் அது இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி வேத விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இப்போ இந்த மகா வாக்கியங்கள் நாளையும் நாம் பார்த்தோம். அது சித்தாந்த ஆகமக்கண் கொண்டு நோக்கினோம். இதன் மூலமாக அன்பர்கள் ஏதாவது என்னால் புரிய வைத்திருக்க முடியும் என்று நினைக்கிறேன். இறைவனுடைய திருவருள் துணை நிற்கட்டும். இந்த பூஜைகளில் நாம் ஆத்மார்த்த பூஜை செய்யும் பொழுது ஒருவொருவரும் தன்னை சிவமாக பாவித்து கொண்டே சிவபூஜை செய்கிறார்கள். அது யஜுர்வேதத்தினுடைய வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மி ஒத்திருக்கிறது என்பதை இங்கே அறிய தருகிறோம். இப்படி பல வகையான விஷயங்கள் எல்லாம் இங்கே சிந்திக்கப்பட்டன. நாம் எதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் விஷயம் இருக்கிறதே தவிர எல்லாவற்றையும் தவறான நோக்கிலேயே பார்க்க வேண்டும், அனைத்தையும் வெறுக்க வேண்டும், ஏதாவது ஒரு குறையை யார் மேலேயாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைய விஷயங்கள் நாளைக்கு மீதம் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்ப்போம். வெறுப்பு அப்படிங்கிற ஒன்று எதன் மேலும் நமக்கு வரக்கூடாது. அது மொழி, இனம், நிறம் எதாக இருந்தாலும் சரி. அது மேலே இப்போ சமீபத்தில் ஒரு கருப்பு வெள்ளையருடைய பிரச்சனையை பார்த்தோம். தென்னாப்பிரிக்காவில் அந்த இன பிரச்சனையெல்லாம் நாம் பல கேள்விப்பட்டிருக்கோம். வரலாறு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. நீல்சன் மண்டேலா முதலானவருடைய வரலாறு, அவருடைய எழுச்சி முதலானதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் உலக வரலாறுல. அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கலைந்து மனிதம் பேடப்பட வேண்டும்ங்கிறது தான் அனைத்து நூல்களுடைய சார்பாக இருக்கிறது. அதனால் இதில் மனிதம் பேண முடியாத இருப்பதற்கு சில காரணங்கள் அது என்னென்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நாளைய தினம் சிவாகம விஷயங்களை சிந்திக்கும் பொழுது வேதத்தினுடைய விஷயங்கள் பெரும்பாலும் நிறைவு பெற்றுவிட்டன. இந்த வேத வேள்வியிலே குறித்து சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் அதெல்லாம் வந்து சிவபெருமானையே குறிக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம். இதை வந்து கரூர் தேவர் ஒரு நூலில் அருளியிருக்கார். அவருடைய திருவிசைப்பாவனை குறிப்பிடுறார். சிவபெருமானே எல்லா ரூபமாகவும் இருக்காருன்னு. இந்த மாதிரி சித்தியார் முதலான நூல்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். அதன் பிறகு சிவாகம சிந்தனைகளுக்கு செல்வோம். ஏன்னா இது பெரிய கடல், சிந்து மகா சமுத்திரம். அதில் வேதங்கிறதும் ஒரு சமுத்திரம், வேதங்கிற சிந்து கடல். அதனால் இந்த கடலில் நாம் வந்து கரை தேறணும்னா நம்மளுடைய இதை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு படகுலையோ ஒரு கப்பல்லையோ போய் எந்தெந்த பக்கம் போக வேண்டியதுதான். அதுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கம் அப்படின்னு சொன்னால் அது இறையருள் துணை கொள்ள வேண்டும். அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது இறைவனுடைய திருவருள் சித்திக்க அதையும் செய்வோம். எதிர்காலங்களில் வாய்க்கட்டும். இப்போடு நிறைவு செய்கிறோம். சரியான நேரத்தில் துவங்கி சரியான நேரத்தில் அன்பர்களுக்கு நல்ல செய்திகளை தர முயற்சி செய்வோம். அன்பர்கள் அனைவரும் இறையருள் பெற்றிய இறைவனுடைய திருவுடைகளை வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சிவபெருமானுடைய திருவருள் உலகெங்கும் இருக்கட்டும். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அறம் நாமமே சூழ்க, வையகமும் உயர் தீர்கவே. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரை எந்தாய் போற்றி, சடையடை கங்கை தரித்தாய் போற்றி. ஓம் நமசிவாய். சிற்றம்பலம்.